அவங்க செயற்பாடுகள் செய்கிறார்கள் என்கிறார்கள். அந்த மாதிரி பல வகையான ஏற்பாடு இருப்பது. ஆனால் இங்கே தெய்வ கோபகர் எடுத்துக்கின்ற இந்த நேர்காணல் பெரும்பாலும் கலாச்சார தளத்தில், குறிப்பாக கலை இலக்கிய தளத்தில் செயற்படுபவர்களுடைய நேர்காணல். அந்த நேர்காணல்களில் அவர் ஏராள நேர்காணல் எடுத்துக்கிறார். இங்கே வந்திருக்கிறது ஒரு 14 நேர்காணல் மட்டும். இந்த நேர்காணல்கள் அத்தனையும் இலங்கையை சேர்ந்தவர்கள். ஆனால் இலங்கையில் மட்டும் இப்பவர்கள் இருக்கிறது, இலங்கைக்கு வெளியிலும் இருக்கின்றார்கள். இலங்கையில் உள்ள ஆட்களும் இருக்கின்றார்கள், இலங்கைக்கு வெளியிலும் இருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் பல்வேறு வகையினர், முஸ்லிம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் மலைய தரப்பிலிருந்து ஒருவரும் உள்ளடக்கப்பட்டதில்லை. அப்படிப்படி அது குறையல்ல, தொடர்ந்து அடுத்த தொகுப்பு வரப்போகுது. எனவே இந்த தொகுப்பில் 14 நேர்காணல்கள், ஆண்கள் பெண்கள் பல்வேறு வகையான பருவநிலை உள்ளாக்கள், பல நாடுகளிலும் வாழ்கின்றவர்கள். ஐரோப்பிய கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம் போன்ற நாடுகளிலும் வாழ்கின்றார்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேர்காணலை பற்றி அவர்கள் பேசுவார். ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நேர்காணலில் பல விடயங்கள் பேசப்பட்டது. தனிய கலை இலக்கியம் மட்டும் பேசப்படவில்லை, அரசியல் பேசப்பட்டிருக்கு, சமூகம் சார்ந்த சாதியம் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, பெண்ணிலவாதம் பேசப்பட்டிருக்கின்றது, அரசியல் உட்பட சகல விடயங்கள், பொருளாதாரத்துடன் விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது, வெளிநாட்டில் வாழ்கின்ற புலம்பெயர் வாழ்க்கை பேசப்பட்டிருக்குது, தமிழ் சமூகம் இவர்களுடைய நெருக்கடிகள் பேசப்பட்டிருக்கின்றன, வடக்கு மாகாண சபையை பற்றி பேசப்பட்டிருக்கு, இவ்வாறு பல தளங்களிலும் பேசப்பட்டது. இருந்தால் ஒரு கலை இலக்கிய படைப்பாளிகள் என்பவர்கள் தனியே அந்த கலை இலக்கியத்தோடு, அதாவது கவிதை கதை எழுதுவதோடு மட்டும் நிற்க முடியாது. அவர்கள் சமூகம் சார்ந்து எழுதுகின்றபடியினால சமூக விடயங்களை பேச வேண்டிய தேவை கலை இலக்கிய படைப்பாளிகள் உண்டு. அதையும் குறிப்பாக ஈழத்தமிழர்களாக இருக்கின்ற கலை இலக்கிய படைப்பாளிகள், ஈழத்தமிழர்களாக இருக்கின்றவர்கள் சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த கலை இலக்கிய படைப்புகளை தான் கொண்டு வந்திருக்கிறார். அது மலையகமா இருக்கலாம், முஸ்லீம் சமூகமா இருக்கலாம், இல்ல தமிழ் சமூகமா இருக்கலாம். இந்த சமூக பிரச்சனைகளை எழுதி வந்த ஒரு மரபின் அடிப்படையில இந்த நேர்காணலும் அமைந்திருக்கு. இது ஒரு பெயர். இந்த நேர்காணலை இங்க படித்து பார்க்கும்போது தெரியும், சில இடங்களில் கடுமையான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசப்பட்டது, சில இடங்களில் சர்ச்சைக்குரிய மாதிரியான கேள்விகளையே கோபம் தொடர்ந்திருக்கின்றனர். ஆனால் அவை பேசப்பட வேண்டிய என்ற அடிப்படையில் தான் அந்த சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. சர்ச்சைக்காக எடுக்கப்படுறாங்க நான் கருதவில்லை. எதிரும் புதிரமான விஷயங்கள் நேர்காணல் படிக்கும் போது அது ஒருவருடைய பார்வையாளர், ஒருவர் ஒவ்வொரு படைப்பாளியும் செயற்படுகின்ற முறை, அவர்களுடைய தளங்கள், அவருடைய நோக்கு நிலைகள், அதை பொறுத்து பேட்டிகள் வருகின்றனர். இப்ப ஒருவருடைய நேர்காணல் ஒரு வகையான சாதியம் தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை வைக்குமாக இருந்தால், இன்னும் நேர்காணல்ல அவர் ஒரு வகையான பதில் எடுக்கின்றார். நாங்கள் இதை ஒரு நல்ல கற்க முறைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஒரு பன்மைத்தன்மை, எந்த சமூகங்களிலும் பன்மைத்தன்மை உடனே இருக்கும். ஆனால் இங்கே இந்த நோக்குநிலையை பார்க்கும்போது யார் யார் என்னென்ன வகையாக சிந்திக்கின்றார்கள், எத்தகைய சமூக நிலைகளை பிரதிபலிக்கின்றார்கள் என்று தெரிய வரும். உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிய வரும், உங்களுக்கு எத்தகைய சமூக நிலைகளை பிரதிபலிக்கின்றார்கள். நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, இந்த சமூக நிலையை படித்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது, இந்த கருத்துக்களை முன்வைக்கிறவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், விளங்குது. இவர்கள் என்ன வகையான அரசியல் நிலைப்பாடு, சமூக கண்ணோட்டத்தோடு இருக்கின்றார் என்பது எங்களுக்கு விளங்குது. அந்த அடிப்படையில் இந்த நேர்காணல் தொகுப்பு வந்திருக்கிறது. 14 நேர்காணல் கொண்ட தொகுப்பு. பொதுவாக எங்களுடைய வாசிப்பில் கதை புத்தகங்களை வாசிப்போம், கட்டுரை புத்தகங்களை வாசிப்போம், அல்லது வேறு வேறு கவிதை புத்தகங்களை வாசிப்போம், நேர்காணல் போன்ற புத்தகங்கள் வேறு இருந்தது குறை. ஆனால் இது ஒரு மாறுதலாக வந்திருக்கு. இப்போ நானும் அண்மையில் ஒரு நேர்காணல் தொகுப்பு கொண்டு வந்திருக்கு. இதை தவிர பேராசிரியர் தம்பி அப்படியும் அந்த மாதிரியான ஆளுமைகளின் நேர்காணல் வந்திருக்குது. பேராசிரியர் மௌனகுருடைய நேர்காணல் இப்போ வந்திருக்குது. அது ஒருவருடைய நேர்காணல்கள் முழுவதும் சுந்தரராஜ சமயத்தை வந்தது, சேரனுடைய நேர்காணல் தொகுப்பு வந்திருக்குது. அதெல்லாம் அந்தந்த நேர்காணலுடைய ஒட்டு மொத்த தொகுப்பு. அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு காலப்பகுதிகளில் கொடுத்த நேர்காணல்கள் தொகுப்பாக்கப்பட்டு வந்திருக்கு. ஒரு தனி ஆளுமை, ஒரு தனிப்படைப்பாகி இருக்கு. ஆனால் பல படைப்பாளிகளுடைய அல்ல, பல மனிதர்களுடைய நேர்காணல் தொகுப்பாகிறது என்றவர் ரொம்ப குறை. இந்திய சூழலில் கொஞ்சம் வந்திருக்கிறது ரொம்ப குறை. இதுவரும் பக மாதிரிக்காக வந்திருக்கிறது. மிக முக்கியமான புத்தகமாக நான் கருதுகிறேன் சொன்னால், அது தயாரிப்பு பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் ரெண்டு வகையை பார்க்கின்றோம். ஒன்று, புத்தகங்களையும் நாங்கள் இங்கே கோமகர பிடிவாதமாக இருக்கின்றவர். நான் தமிழக சூழலை விட ஈழச்சூழலில் ஒரு பதிப்பு முறையை கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஈழச்சூழலில் ஒரு முக்கியமான ஒரு பதிப்பு பங்களிப்பை செய்த ஒரு வரலாற்றை கொண்டது. ஆர்வலாவலராக இருக்கலாம், சீமை தாமரம் புள்ளியாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஆட்கள் முன்னோடியாளாக இங்கே ஒரு பதிப்பு துறையை ஆரம்பித்து வைத்தவர்கள் கடந்த நூற்றாண்டுகள். அதுக்கு பிறகு செழுமையான ஒரு பதிப்பு முறையை கொண்டு வந்தது திருமகள் அழுத்தகம். மிக முக்கியமான பல புத்தகங்களை அந்த காலகட்டத்தில் திருமகள் அழுத்தகம் கொண்டு வந்தது. பிறக்குரிய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முதல் இன்றைக்கு கூட நாங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு அச்சமைப்பில், மிக தரமான அச்சமைப்பில், அந்த எட்டப்பிரசன வசதி குறைந்த காலகட்டத்தில், ஓக்சைட் சரியான முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலே கலரை மிக தரமாக பயன்படுத்துகின்றனர். மிக கஷ்டப்பட்டு அடிக்கிறது, ஆனால் ப்ரொடக்ஷன் தரம், அது மட்டக்களப்பு தமிழகம் கந்தையாண்ட புத்தகமா இருக்கலாம், கணேச ஐயர் புத்தகம், கணேச ஐயர் புத்தகம் பார்த்துக் கொண்டிருக்கு, அவ்வளவு உயிர் ஓட்டமா இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. இப்ப கூட இவ்வளவு நவீன சாதனங்கள் டிஜிட்டல் வந்த துல்லியமாக, மிக துல்லியமாக நாங்கள் பிரிண்டிங்கை கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட அவ்வளவு நேர்த்தியாக வராது. அதனால பார்த்தா தெரியும், பழைய சிற்பவியர்கள் கதவு இல்லையா அல்லது வேற எங்கே நாங்கள் பார்த்தா தெரியும், மிக நுணுக்கமாக அந்த காலகட்டத்தில் கைவினை கலைகள் செய்திருப்பாங்க. அது மாதிரி மிக அருமையான புத்தகங்கள் அந்த காலகட்டத்தில் பதிப்பிக்கப்பட்டிருக்கு திருமகள் அழுத்தகம். இது இது மாதிரி ஏராளமான பதிப்பாளர்கள் வந்திருக்கின்றனர், பதிப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள், தமிழிகள் பத்மநாயகர் போன்றார்கள் பதிப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். மல்லிகை பதிப்பகம் தேசிய கலைக்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு. அமைப்புகளாகவும் தனியாக்களாகவும் இந்த மாதிரியான ஏராளமான பதிப்பு முயற்சிகள் தொடர்ச்சி பேணப்பட வேண்டும். நாங்கள் இந்தியாவில் பதிக்கிறதை விட அங்க 15 புத்தகம் எடுக்கும் போது 2 அல்ல 3 மடங்கு விலை கூடுதலாக வருது. அதை விட நாங்கள் இங்கே பதிக்கிறோம், இங்கே பதிக்கப்படும் போது புத்தகங்கள் அது பதிப்பு கலையில் நாங்கள் வளர்ச்சி பெறுவோம், மட்டுமல்ல அந்த துறை சார்ந்த துறை வளரும், அதில் ஏராளமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று பல நோக்கத்தில் இங்கே அந்த பதிப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இதுக்கு அவருடைய செலவு தான் முடிச்செலவு. நாங்கள் பதிப்புத்துறையை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கின்றது, புத்தகங்கள் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு வாழ்ந்து வாசிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றோம். இந்த உண்மையில நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கின்றோம், எங்கள் பிள்ளைகளை படிப்பித்து ஆளாக்க வேண்டும் என்று. பெற்றோர் காலையில் இருந்து மாலை வரை ஓடுகின்றார்கள் பிள்ளைகளுக்கு கிளாஸ் 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 கிளாஸ். ஆனால் எல்லாரும் அப்ப பிள்ளைகளை ஒரு அறிவுமயப்படுத்தி அறிவு சார்ந்த தொழிலுக்கு தான் பயிற்சிப்படுத்துகின்றார்கள். படிச்சு படிப்பு கூடாக வருகின்ற தொழிலுக்கு தான் எல்லாருக்கும் திரும்பி அந்த பிள்ளைகளை தயார்படுத்துகிறார்கள். முன்னரே போல துறை சார்ந்த, அதாவது அது பரம்பரை பரம்பரையாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய சமூகத்துக்கு இருக்கின்ற வேலை வாய்ப்புகளை பயன்படுத்துற அந்த அந்த முறை மாறி இன்றைக்கு தங்களோட பிள்ளைகளை கல்வி கூடாக ஒரு தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் தான் தயார்படுத்திக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் கல்விக்கு அறிவு கொடுக்க முக்கியத்துவம் பெருசாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய அந்த கவனத்தை அல்லது வாழ்க்கையை சுருக்கி வைக்கிறோம், அது சரியான பிள்ளை வந்தா தெரியும். 10 ஆண்டு பேப்பரை பாருங்க, இதுக்கெல்லாம் கேள்வி வரும். அந்த பாஸ் பேப்பருக்கு இல்லையா, அப்படி கடிவாளம் ஒட்டப்பட்ட குதிரை மாதிரி ஆளுமை இல்லை, அறிவு தெரியாது, ஒளிர்வதுக்கு வந்தா எதுவும் தெரியாது. இன்றைக்கு போட்டியாக இருக்க வேண்டிய உலகம், அதாவது ஏராளமான போட்டி சூழலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நாங்கள் ஆளுமை குறைந்தவர்களாக வருகின்றோம் என்றால் அதுக்கு காரணம் எங்களுக்கு ஒரு சுருக்கப்பட்டுகின்ற பரப்பளவு கொடுக்கப்பட்டுகின்றன. பெரும்பரப்புகளை வாங்கள் படிக்க வாசிக்க வேணும், வாசிக்கும் போதுதான் பல சாதனங்கள் திறக்கு. ஏராளமான கதவுகள் திறக்கிறது வாசிக்க கூடாது. அப்ப வாசிப்பண்ட தனி இலக்கியம் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்த தேவையான உரையை வாசிச்சு கொள்ளணும், உங்களுக்கு விருப்பமான உரையை வாசிச்சு கொள்ளணும். ஆனால் அந்த சீரியஸான வாசிப்பா இருக்க வேண்டும், ஏன்னா வாழ்க்கை சீரியஸானது, வாழ்க்கை விளையாட்டானதல்ல, கம்பி அடிச்சுட்டு போகல, அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தான் வாசிக்க முடியும். எங்களுடைய மீடியா கன்செப்ட் பிள்ளை, எங்களுடைய மீடியாக்கள் பெரும்பாலும் அது வானொலியாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஆனால் டிஸ்பிளே அல்லது வளர்ச்சி அடைந்த சீனாவிலையோ ஜப்பான்லயோ ஐரோப்பிய நாடுகளிலோ அப்படி அல்ல, அமெரிக்க நாடுகளிலோ அப்படி அல்ல. அந்த மீடியா சீரியஸான விஷயங்களை பேசும், அரசியல் மட்டுமல்ல பொருளாதாரம் பற்றி, விஞ்ஞானம் பற்றி, சமூகவியல் பற்றி, துறை சார்ந்த ஏராளம் விடயங்களை அப்படித்தான் பேசும் பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தான் நோக்குகின்றார்கள். விஞ்ஞானத்துக்கு எவ்வாறு நோபல் பரிசு கொடுக்கப்படுதோ அப்பதான் இலக்கியத்துக்கும் கொடுக்கின்றார்கள். சமநிலை வாழ்க்கையில எல்லாம் சமமா இருக்க வேண்டும் என்றிருக்கா, ஏன்னா எல்லாம் பின்னிப்பணிஞ்சதுதான். நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் அப்படி அல்ல. எந்தபடியாத்தான் நாங்கள் நுகர்வு சமூகமா இருக்கின்றோம், எங்களுடைய அறிவு வளராதபடியாத்தான் நாங்கள் நுகர்வு சமூகமா இருக்கின்றோம். படிக்கிறோம் நித்தியம் பார்க்கிறோம் என்றதுக்கு அப்பால தெரியாது, நாங்கள் நீங்க பாருங்க போட்டுக்கிற உடுப்புல இருந்து எழுதுற பேரை பயன்படுத்துகிற டெலிபோன்ல இருந்து சகலதுமே கட்டியிருக்கிற மணிக்கூடு எழுதுற பேர் சகலதுமே நாங்கள் அங்கிருந்து வாங்கினதுதான். போட்டுற பொட்டாக இருக்கலாம், குசினிக்கு இருக்கிற பாத்திரங்களா இருக்கலாம், கொடுத்துருக்க சாரமா இருக்கலாம், புடவாக இருக்கலாம், அனைத்துமே நாங்கள் இந்தியாவில இல்ல ஒரு நாடுகள் இருந்தோ நாங்கள் உற்பத்தி வாங்குறோம். அப்படி நாங்கள் வாங்கும்போது ரெண்டு வகையாக விலையை போட்டு ஒன்று அவருடைய உற்பத்தி செலவு, ரெண்டாவது அங்கே இருந்து அவர்கள் கொண்டு வருகின்ற டிரான்ஸ்போர்ட் செலவு இருந்து அவருடைய லாபம் வரையில் வாங்கி இருக்கிற லாபம் வரையை நாங்களே செலுத்திக் கொள்கிறோம். உற்பத்தி சமூகமாக நாங்கள் மாறும் போதுதான் எங்களுக்கு அந்த லாபம் வரும். அந்த உபரியை நாங்கள் கொடுக்காமல், அதாவது நாங்கள் உற்பத்தியிலே தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வோம், உற்பத்தியாளராக நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உற்பத்தி விலைக்கு குறையும். இப்ப சாதாரணமா பார்க்க தெரியும் உங்களுக்கு வாகனங்கள்ல விலையாது அந்த நாடுகளில் குறைவு, மிக குறைவு. இங்க இறக்கும் போது வரை தீர்வு 2 மடங்கு 3 மடங்கு அப்படித்தான் இல்லா பொருட்களை போவாங்க. அப்ப நாங்கள் ஒரு கொள்வரவு நுகர்ச்சி சமூகமா மட்டும் இருக்கிறவங்களால் எங்களுக்கான அறிவு பின்தங்கி இருப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் அப்படி இருக்கணும். உற்பத்தி செய்ய முடியாது, உற்பத்தி செய்யறதா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை கூட உற்பத்தி செய்ய மாட்டேன், கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிக்கணும்னா மிக அருகில் ஆக உச்சத்துக்கு போகும். ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை, ஒரு சமூகங்கள் கண்டுபிடிப்புகளை செய்கிறதா இருந்தால் விஞ்ஞானத்தில் ஆக உச்சத்துக்கு போகணும். அறிவு கூர்மப்பட வேண்டும். வாசிக்கிறேன், வளர்ச்சி அடைந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் ஒரு பேக்ல தண்ணி போத்தல் கண்டிப்பா ரெண்டு புத்தகம் குறைந்தது, தூர பயணமா இருந்தால் 3-4 புத்தகம் வச்சு கொள்வார். இணையதள பாவனை இவ்வளவு வந்ததுக்கு பிறகும் கூட அவர்கள் அவ்வாறு வைத்திருக்கிறார்கள். நான் ஏன் சொல்கின்றிருந்தால், குறிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, இந்த இடங்களில் விலமாற்றம் கூட இருக்குது. சில இடங்கள்ல அப்படி உள்ளத்தலைகள்லாம் இளந்தலைகள் சொல்லப்படுகிறார. இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்களை நீங்க வழிபடுத்துவீர்கள், உங்களுடைய நண்பர்களை வழிபடுத்துவீர்கள், கண்டிப்பாக வழிபடுத்தி ஆக வேண்டும். என்ன நாளைக்கு ஃபேஸ் பண்ண போற உலகம் உங்களுக்கு, நாங்கள் அது எந்த ஒரு ஓரத்தில் இருக்க போற ஆட்கள் மட்டுமல்ல புத்தகங்களை பயன்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு நாங்கள் போக வேண்டும். நாங்கள் வீடு கட்டும் போது சாமியரை கட்டுகின்றோம், சாப்பாட்டரை கட்டுகின்றோம், படுக்கரை கட்டுகின்றோம். எங்களுடைய சோதரர்களும் எங்களுடைய வீடு கட்டுகின்ற வரைபடங்கள் இருக்கின்றவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு படிப்பறை கட்டுவதில்லை. பொய்யா வளர்ந்தது, பிள்ளைகள் படிக்கணும், குடும்பம் படித்த குடும்பம் இருக்கணும் சொல்லுவோம், ஆனால் படிப்பறை கட்ட தயாரில்லை. ஒரு லைப்ரரி உருவாக்க தயாரில்லை, வீட்டில் ஒரு லைப்ரரி உருவாக்க தயாரில்லை. லைப்ரரிக்கு போறதுக்கு நாங்கள் பஞ்சப்படுவோம். நாங்கள் ஒரு பிக்னிக்கு போறதுக்கோ இல்லை கோயிலுக்கு போறதுக்கோ இல்லை வீடுக்கு போயிருந்தா நாங்கள் கொண்டே காசு தாங்க செலவழிப்போம். பற்றாப்பிழக்கா இருக்கலாம், மடுவுக்கா இருக்கலாம், எந்த கோயிலுக்கு போயிருந்து கொஞ்சம் செலவழிப்போம். காசு ஆயிரக்கணக்காக ஏராளமான பொருட்களை கொண்டு வந்து அடக்குவோம். ஆனால் புத்தகங்களை வாங்குவது எங்களுக்கு கசப்பு. நாங்கள் சுய முரண்பாட்டுடன் இருக்கின்றோம். சுய முரண்பாடு தான் ஆகப்பெரிய உள்ளே இருந்து கொள்கின்ற நோய். அந்த நோய்க்கு உட்படக்கூடாது. நாங்கள் ஒரு புதிய பண்பாட்டின் தொடக்கமாக இருப்போம் என்று கூறி அடுத்ததாக தமிழ்கறிவர்களை நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். இந்த குரலற்றவரும் குரல் என்ற நூல் தொடர்பான தன்னுடைய பார்வைகளை முன்வைப்பதற்காக அவர் இந்த வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பல வகையான ஆளுமை உள்ள ஒரு குரல், தன்னை அவ்வாறு உருவாக்கி கொண்டவர். அதனை அவர் மீது சரியான மதிப்பு. முதலாவது கம்பீரம், மிடுக்காக உண்மையை பேசுவார். மிக முக்கியமான விஷயம் அது மிடுக்கு என்பது. அது வந்தது அரபின் பார்ப்பட்ட மிடுக்கு. சரிவுள்ள விவாதங்கள் வேறு. இப்ப நான் இதிலே சொன்ன கருத்துக்கள்ல உங்களுக்கு 1000 அபிப்பிராயங்கள் கருத்து பேதங்கள் எடுக்கலாம், அபிப்பிராயம் எடுக்கலாம், அவ்வளவு சரி என்று இல்லை. ஒரு எண்ணாய சமூகத்தில் அப்படித்தான் இருக்கு. அப்ப அவருடைய கருத்துக்கள்ல நாங்கள் மாற்று கருத்துக்கலாம். ஆனால் தன்னம்பிக்கையுடன் இந்த கருத்துக்களை முன்வைப்பார். இரண்டாவது, தானே பல துறை ஆற்றலை தன்னுக்குள்ளாகவே தான் வளர்த்துக் கொண்டிருவர். இந்த மௌனியா மண்ணிலே அவருடைய காலகட்டத்தில், வளங்குன்றிய காலகட்டத்தில் தனக்கு அவ்வளவையும் தன்னுக்குள்ளே தானே உருவாக்கி கொண்டவர். மட்டுமல்ல போராட்ட பங்களிப்பு, அரசியல் ஈடுபாடு, அவருடைய குடும்பத்தையே போராட்ட பங்களிப்புக்காக ஈடுபடுத்தி வருவார். அதனால் ஏராளமான சேதங்களையும் சந்தித்து வருகிறார். தவிர பேர் சொல்லக்கூடிய மாதிரியான எழுத்து துறையில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அவருடைய முக்கியமான நாவல் கூலிக்காரன் பரதப்பா பேசப்பட்டது. அதுக்கு முதல் இரண்டு நாவல்கள் வெளிவந்திருந்தன, இருளின் விரகம், இனி வானம் படிச்சிருந்தது. இரண்டு நாவல்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்தன. பிறகு வந்த நாவல் ஊழிக்காலம், அது தமிழ் நாட்டில இருந்து புலம்பெயர் நாட்டில் தெரியும், குறிப்பாக தமிழ் பரப்புல பெரிய அளவுக்கு பேசப்பட்ட நாவல். இரண்டாம் பதிப்பு கண்டுக்க வேண்டிய நாவல், மூன்று நாள் பதிப்போட கண்டுக்க வேண்டிய நாவல். ஆனப்போ அனைவா சிங்களத்தில் அந்த நாவல் எடுத்து பகுதிரவிட மொழிபெயர்க்கிறதான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய தமிழ் கவியர்கள் இங்கே எங்களுடன் தன்னுடைய கருத்துக்களை பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய நேர்காணலும் வேறு ஒரு இடங்களில் வந்திருக்குது, இந்த தொகுப்பில் வரையில.